ஆன்மா அங்க தூள் அறிவு தானே பார்ப்போம், தூள் அறிவு அதான் பக்குவம் இல்லாத அறிவு, தூள் அறிவு பக்குவம் அடைய அடைய அது நுண்ணறிவு, நுண்ணறிவாக இருள், இருள் பருமையான பொருள், ஆணவம் பருப்பொருள், எனவே பருமையான ஆன்மா அறிவை மறைக்கும் ஆணவமலம் பருப்பொருள். ஓமை, ஓமையில படலாம், கண்ணிலே படலாம், இங்கே பொருளிலே அத ஆணவம் அறியாம அறியாம. எனவே படலம் என்றால் பொதுவாக படலம் படர்ந்த கண் என்றால் ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்ட ஆன்மா என்றுதான் நம்ம பல இடங்களிலே வருவோம். ஆனா இந்த இடத்திலே, இந்த இடத்துல அந்த கேவல நிலையிலே படலம் படர்ந்த கண் என்றால் பக்குவ குறைபாடு உடைய உயிரறிவு. அதுபோல
முதல்வன் சந்நிதியில் நிற்பினும் சோபான முறையில் அறிவிக்க அறியும் தன்மைத்தாயின் அனாதியை அறிவித்தால் அறிய மாட்டாவையின்.
அது வரைக்கும் பாருங்க. முதல்வன் சந்நிதியில் நிற்பினும் சோபான முறையில் அறிவிக்க அறியும் தன்மைத்தாகிய உயிர், அதுதான் உயிரினுடைய இயல்பு. படிமுறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்க அறிவிக்கத்தான் அது பற்றி கொள்ளும். எனவே சோபான முறையிலே அறிவிக்க அறியும் தன்மைத்தாகிய உயிர் அனாதியே அறிவித்தால் அறிய மாட்டாமையின். அந்த கேவல நிலையிலே இறைவன் தன்னை அறிவித்தால் பற்ற முடியுமா, ஆன்மாவிலும் உணர முடியுமா? ஏனென்றால் அதற்குரிய ஆற்றல் உயிருக்கு இல்லை, உயிர் அறிவுக்கு அந்த ஆற்றல் இல்லை, பக்குவ குறைபாட்டினாலே. எனவே அனாதியே அறிவிக்க அறியும், அனாதியே அறிவித்தால் அறிய மாட்டாமையின், அம்மாட்டாமையினால்
முறையில் அறிவிக்கக்கூடிய அறிவை பெறுகின்றது சகல நிலையில்.
படிப்படியா
அறிய மாட்டாமையின்
அனாதியே
மனத்தில் நீங்குதல் முதல்வன் வினையாய் அனாதி முக்தத்தன்மை என எண் குணங்களை வைத்து எண்ணப்படுவது என்பது சிவ ஆகமங்களுக்கெல்லாம் ஒப்ப முடிந்தால் போல.
அதாவது இறைவனுடைய எண்குணங்களிலே ஒன்றியது இயல்பாகவே பாசத்தின் நீங்குதல், இயல்பாகவே நீங்கி இருப்பவனாம். இது ஆன்மா இயல்பாகவே பாசத்துள் படுவது, இது ஆன்மாவினுடைய நிலை. அந்த வரி மறுபடியும் அனாதியே மலத்தின் நீங்குதல்
முதல்வன்
வினையாய், முதல்வன் வினையாயினா அவன் வினை செய்யறான முதல்வன் பிடித்துக் கொண்டு பெரிய அதெல்லாம் இப்ப வேண்டாம். முதல்வன் வினையாய்
எண்ணப்படும்
என்பது
சிவ ஆகமங்களுக்கெல்லாம் ஒப்ப முடிந்தால் போல.
அது போல
அனாதியே மலத்தை பற்றுதல் உயிரின் வினையால் உயிர் குற்றங்களுள் வைத்து எண்ணப்படுவது என்பதும் அவற்றிற்கெல்லாம் ஒப்ப முடிந்தது.
அனாதியே இப்படி ஆணவ மலத்தோடு ஆணவ மலத்தை பற்றி இருப்பது உயிரினுடைய குற்றம், அனாதி குற்றம். அதுதான் எல்லா குற்றத்துக்கும் எல்லா துன்பத்துக்கும் அதுதான் காரணம், அனாதி குற்றம். எனவே இப்போ அங்க நம்ம மறுபடியும் அங்க எய்துதற்கு அந்த அது ஏய் உளம் என்பது வினைத்தொகை இல்லையா, ஏய் உளம் என்பது வினைத்தொகை. எடுத்துட்டீங்களா, அறிவறிந்த மக்கட்பேறு போல நடந்தது. அந்த இடம் நாலாம் சூத்திரத்துல கடைசி இரண்டாவது, அதாவது எய்தற்கு உரிமை என எதை சொல்லுகிறார், ஆணவ மலம் பொருந்துவதற்கு உரியதாக ஆன்மா இருக்கிறது. அதற்கு அந்த உரிமை என்ன? பக்குவ குறைவு. பக்குவ குறைவு அதுதான் இந்த ஆணவ மலம் பொருந்துவதற்கு காரணமாக இருக்கு. ஆக இப்படி நீங்கள் படிக்கும் பொழுது முன்னும் பின்னும் பார்த்து சிங்க நோக்கும் பாங்க, சிங்க நோக்கு, சிங்க நடக்கிற போது ஆமா முன்னும் பின்னும் பார்த்து கொண்டு நடக்கணும். அது போல நூல்களை பயிலுகிற போது முன்னே என்ன கருத்து சொல்லப்பட்டது, இனிமேல் சொல்லப்படுவது என்ன என்றெல்லாம் தெரிந்து படித்தால்தான் முழுமையாக புரியும். அப்படி படிக்க வேண்டும். சத்து அசத்து இரண்டின்பாலும் ஆன்மா உள்ளது.
இருதிறனையும் அறியும் அறிவுள்ளது.
இனிமேல் இந்த கடைசி பத்தி கொஞ்சம் நல்ல முக்கியமான செய்திகளை சொல்லுகிறார்.
எனவே இருதிறனாகிய சத்து அசத்து எனப்பட்டன எல்லாம் பிரமேயம். அவற்றை அறியும் சதசத்தாகிய உயிர் பிரமாதா. அவ்வுயிரின் அறிவாகிய சிற்சக்தி பிரமாணம். அவ்வறிவு நிகழ்ச்சி பிரமிதி என்பதோ.
இருங்க, அதுவரை என்ன சொல்றாரு, என்ன சொல்லுகிறார் உரையாசிரியர்? அதாவது இப்ப நாம் பார்த்தோம் இந்த அளவை, அளவையலை பற்றி சில முக்கியமான செய்திகளை இங்கே தருகிறது. அளவை, அளவைனா என்ன? அளவை என்றால் பிரமாணம்னா இது எது காட்டும் கடினமான சொல்லி சொல்லி சொல்றீங்க சொல்ல சொல்றீங்க. அளவைன்னா கொஞ்சம் புரியுது, பிரமாணம்னா அதுவும் புரிய மாட்டேன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இதெல்லாம் மிக்க நம்முடைய நம்மிடத்துல எத்தனை முறை சொன்னாலும் அது பதியாது. பதியாதுன்னு அது நோட்டுல பதிஞ்சிருக்கு. நீங்க திரும்பி பார்த்தானே, திரும்பி பார்த்தால் தான் அது பதிய மனத்துல. அறிகின்ற கருவி, அறிவதற்கு உதவுகிற கருவி, அளவைனா கருவி. அளவை என்றால் அளக்கின்ற கருவி. வீட்டுல எத்தனை அளவை வைத்திருக்கிறோம்? வீட்டுல அளவை பயன்படுத்துகிறோம் இல்லையா, கருவி. அது கருவி தானே, அது எதற்கு பயன்படுது? அளப்பதற்கு தானே பயன்படுது. முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, இழுத்தல் அளவை, நிறுத்தல் அளவை. இந்த கருவிகளை என்ன செய்கின்றன, எதற்கு உதவுகின்றன? அந்த பொருளினுடைய அளவை வரையறுத்து ஒரு பொருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. அதே போல இங்கே மெய்பொருளியலிலே முப்பொருள்களை அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி. முப்பொருள்களினுடைய இயல்புகளை நாம் அளந்து அறிவதற்கு இந்த அளவைகள் பயன்படுகின்றன, கருவி. அளவைகள் எத்தனையோ உண்டு. இப்ப எதிரிலே உள்ள பொருளை இது என்ன பொருள் என்று அறிவதற்கு உதவுகிற கருவி அளவை எது? எது எது அளவை? காட்சி அளவைனா எதை நினைக்கிறீங்க? கண். கண் முதலிய இந்திரியங்கள், பொறிகள், ஐம்பொறிகள் நமக்கு அளவையாக அமைகின்றன. எதிரிலே உள்ள பொருளை தெரிந்து கொள்வதற்கு ஐம்பொறிகள். பிறகு எதிரிலே இல்லாமல் மறைந்திருக்கிற, வேற எங்கேயோ இருக்கிற மறைந்திருக்கிற பொருளை அறிவதற்கு தெரிந்து கொள்வதற்கு என்ன கருவி? என்ன கருவி? அதான் மனம். மனம் முதலிய இந்த கருவிதான உயிர்த்தறிகிறது. புகையை கண்டு அங்கே நெருப்பு இருக்கிறது என்று உயிர்த்தறிதல் தானே அனுமானம். எனவே மனம் முதலிய உட்கருவிகள் பயன்படுகின்றன. அடுத்து மூன்றாவதாக அந்த சொர்க்கம் நரகம் போன வகுப்பிலே கேட்டீர்களே, சொர்க்கம் நரகம் இது இதெல்லாம் அறிவதற்கு உதவுகிற அளவை எது, கருவி எது? நூல்கள், உயர்ந்தோர் நூல்கள், உயர்ந்தோர் நூல்கள். எனவே பொறிகள், ஐம்பொறிகள், மனம் முதலிய உட்கருவிகள், இந்த நூல்கள் இவைதான் அளவை அளக்கின்ற, அளந் தெரிவிக்கின்ற கருவிகள். இப்படி சொல்லுகிறார்கள், நாமல்ல, இப்படி சொல்லுகிறவர்கள் தார்க்கிகர், நியாயநூலா. நியாயம் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. நியாயம், நியாயம் என்ற ஒரு தத்துவம். அவர்களுக்கு இன்னொரு பெயரு தார்க்கிகர், தர்க்கம், தர்க்கம். நியாயம் என்றால் தர்க்கம். அந்த தர்க்க மதத்தார்கள் அப்படி கூறுகிறார், இவைதான் அளவை, இந்திரியங்கள் மனம் முதலியவை நூல்கள் இவைதான் அளவை அளக்கின்ற கருவிகள் என்று கொள்ளுகிறார்கள். இதை பெரும்பாலான சமயத்தார் ஏற்றுக்கொள்ளுகிறார். சைவ சித்தாந்தம் இந்த இடத்துல வேறுபடுகிற கருத்து வேறுபாடு, இவையே அளவை அல்ல, இவை உண்மையான அளவைகள் அல்ல. சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற உண்மையான அளவை எது என்றால், இது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, ஆன்மாவினுடைய அறிவாற்றல். ஆன்மாவினுடைய அறிவுதான் உண்மையான அளவு. ஆன்ம திருச்சக்திங்கிறாங்க, ஆன்ம திருச்சக்தி. திருச்சக்தி என்றால் சித் என்றால் என்ன? அறிவு, அறிவாற்றல். திருச்சக்தி என்றால் அறிவாற்றல், ஆன்மாவினுடைய அறிவாற்றல். அதுதான் ஆன்மாவினுடைய அறிவுதான் இந்த இவற்றையெல்லாம், இந்த இந்திரியங்கள் மனம் நூல்கள் இவற்றை தனக்கு துணையாக, துணைக்கருவிகளாக கொண்டு முடிவாக அறிவது ஆன்மாவினுடைய திருச்சக்தி தான். இந்த ஆன்மா திருச்சக்தி தான் ஆன்மாவுக்கு அளவை. ஆன்மாவுக்கு அளக்கின்ற கருவி எது என்ற அதனுடைய அறிவாற்றல். எனவே அறிபவன் யார்? ஆன்மா அறிபவன். அவனுக்கு கருவியாக இருப்பது ஆன்ம, அதாவது பிரமாணமாக அளவையாக இருப்பது ஆன்ம திருச்சக்தி. அறிபவன் ஆன்மா, அறிவதற்கு துணை செய்கிற கருவி அவனுடைய அறிவாற்றல். எனவே ஆன்ம சிற்சக்தி தான் பிரமாணம். பிரமாணம் என்றால் அளவை. ஆன்ம சிற்சக்தி தான் பிரமாணம். அறிபவனுக்கு என்ன பேரு? பிரமாதா. அறிபவனுக்கு பிரமாதா என்ற பெயர். பிரமாதத்துல இருக்கு பிரமாதான அறிபவன். இப்ப அறிபவன் அவனுக்கு உதவுகிற கருவி இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமா? என்ன எது வேண்டும்? அறியப்படுகிற பொருள், அறியப்படுகிற பொருள் வேண்டுமே. அறியப்படுகிற பொருளுக்கு என்ன பேரு? பிரமேயம். பிரமேயம், பிரமேயம் அறியப்படுகிற பொருள். பிறகு இந்த ஆன்ம சிற்சக்தியாகிய அறிவாற்றல் இந்த எதிரே உள்ள அல்லது மறைந்திருக்கிற பிரமேயங்களை அறிவதற்கு துணை செய்கிற இந்த இந்திரியங்கள் முதலிய துணை கருவிகள் இவற்றுக்கு என்ன பேரு? இல்ல, இன்னொரு வார்த்தை இருக்கு, பிரமாதமா. வியஞ்சகம், வியஞ்சகம்னு ஒரு வார்த்தை இருக்க. வியஞ்சகம், வியஞ்சகம்னா விளக்கும், விளக்கும் பொருள், விளக்கு, விளக்கும் கருவி. நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அல்லவா, விளக்கும் பொருள், விளக்கும் பொருள் உள்வழி விளங்கும், விளக்கி காட்டுகிற பொருள் வியஞ்சகம். அதைத்தான் வெஞ்சனம்ங்கிறாங்க கிராமப்புறங்கள்ல, வெஞ்சனம்ங்கிறாங்க. இந்த உணவு, உணவுல கூட்டு, கூட்டு பொரியல், அதுல வெஞ்சனம் வாங்க. கேள்விப்பட்டீங்கல்ல, வெஞ்சனம், வெஞ்சனம்னா துணை, துணைக்கறி. அது பட்டிக்காட்டுல கூட இந்த சொல்லு பாருங்க பரவி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அளவெல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிறாங்க அந்த காலத்துல. இப்படி இப்போ எத்தனை சொல்லு அறிந்திருக்கிறோம்? இன்னொரு இதுக்கு மேல ஒரு சொல்லு இருக்கு, பிரமிதன் ஒண்ணு, பிரமிதின் ஒன்று இருக்கு. இப்ப இந்த கண்கொண்டு இந்த பத்தியை பார்க்கணும். இப்ப விலங்கு ஆயுது அளவை அல்லது பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம் என்றால் என்ன? அளந்து அறிகிற கருவி, அளந்து அறிகிற கருவி. அளத்தல் என்ன? அளத்தல், வரையறுத்து கூறுதல். ஒரு பொருளை வரையறுத்து, ஒரு பொருளின் இயல்பை வரையறுத்து கூறுவதுதான் அளத்தல், அளந்து கூறுதல். அளந்து பேசுகிறாங்க இல்லையா, அளத்தல். எனவே அளவை என்றால் அளந்து அறியக்கூடிய அறிவு, அதற்கு உதவுகிற கருவி. எங்க நீதிமன்றத்தில் கூட பிரமாண வாக்கு மூலம் சொல்றாங்க. பிரமாணம், பிரமாணம்னா சான்று, சான்று. ஒரு குற்றம் செய்தால் அதை நிறுவுகிற சான்று, அதெல்லாம் கருவி தானே, கருவி. அந்த குற்றத்தை நிரூபிக்கின்ற கருவிகள், அதெல்லாம் பிரமாணம். எனவே பிரமாணம் என்றால் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி. அளப்பவன் யாரு? அளப்பவன், அளப்பவன் தான் அறிபவன், பிரமாதம். அளக்கப்படுகிற பொருள் பிரமேயம், அறியப்படுகிற பொருள். இந்த பிரமாணத்திற்கு, பிரமாணமாகிய கருவிக்கு துணை செய்கிற கருவி வியஞ்சகம். இப்போ அப்படி பார்த்தால் இந்த கண் பார்த்தோம் இல்லையா சற்று முன்னாலே, கண் முதலிய ஐம்பொறிகள் இவையெல்லாம் பிரமாணம் என்று சொல்லுகிறார்கள் யாரு? அந்த தார்க்கிக, தர்க்க மதத்தார். தர்க்க மதத்தார் கண் முதலிய பொறிகள் தான் பிரமாணம். என்று கூறுகிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் அவர்கள் சொல்லுகிற பிரமாணம் ஓரளவுக்கு பொருந்த உபசாரமாக அவற்றை பிரமாணம் என்று சொல்லலாமே தவிர உண்மையான பிரமாணம் இது ஆன்மாவினுடைய அறிவாற்றல், அதுதான் முடிவான பிரமாணம், முடிந்த
பிரமாணம். அறிவுள்ளது எனவே இருதிறனாகிய சத்து அசத்து எனப்பட்டன எல்லாம் பிரமேயம்.
பிரமேயம் சத்து அசத்து இந்த ரெண்டு தான் பிரமேயம், வேறு கிடையாது. இந்த ரெண்டுல எல்லா பொருளுமே அடங்கிவிடும். ஆன்மாவினாலே அளக்கப்படுகிற பொருள்கள் இரண்டு தான், அறியப்படுகிற பொருள் இரண்டு, சத்து அசத்து இந்த ரெண்டு தான் பிரமேயம், அதாவது அறியப்படுகிற பொருள்கள்.
அவற்றை அறியும் சதசத்தாகிய உயிர் பிரமாணம்.
ஆமா, அவற்றை அறிவதாகிய ஆன்மா உயிர் தான் பிரமாதா. அவ்வுயிரினுடைய அறிவாகிய சிற்சக்தி தான் பிரமாணம்.
அறிவு நிகழ்ச்சி என்பதால்
அந்த பிரமாணத்தாலே நிகழ்கின்ற அறிதல்,
அறிதல்
என்பதற்கு பிரமிதி என்ற பெயர். அறிதல் என்ற அந்த நிகழ்ச்சி பிரமிதி எனப்படுது. எனவே பிரமாணத்தால என்ன நிகழ்கிறது? அறிதல் நிகழ்கிறது, அறிதல் நிகழ்கிறது, அதுதான் பிரமிதி என்பதும். இதுவரை ஒரு கருத்து. எனவே இருதிறனையும் அறியும் அறிவு என்ற அந்த தொடரிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் பெறப்படுகின்றன. இதை இந்த இன்னொரு மூன்று சொற்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதோடு தொடர்புடையதுதான். யாதிருன்னு அர்த்தம் அறிபவன், யாதிருன்னு அறிபவன் காண்பவன், அவன் தான் பரமாதா. யாதிரு அறிபவன் காண்பவன், யாதிரு நேயம் எனவே அறிபவன் யாதிரு, அறியப்படுகிற பொருள். இது இந்த சொற்கள் எங்கே பயன்படுகிறது என்றால் இந்த முத்தி நிலையில அறியப்படுகிற பொருள் எது? முத்தி நிலையில சிவம் தான் நியாயம். சிவம் நியாயம், அறிபவன் யாரு? அவன் தான் ஞாதிரு. அது ஞாதிரு. ஞானம் என்றால் அறிவு, காட்சினால் அறிவு தான். காட்சி என்றாலே அறிவு தான். என்ன சார் இங்க சொல்றாரு? அப்பனா பிரமாணம் எது? அந்த புத்தி நிலையிலே பிரமாணமாக ஆன்மாவுக்கு உதவுவது எது? இந்த நம்முடைய அந்த முத்தி நிலை என்பது இந்த கருவிகளின் தொடர்பு நீங்கிய நிலை. அங்கே இந்த தொடர்பு கிடையாது. வேற எது கருவி? திருவருள் தான். திருவருள் தான் கருவி. எது? எந்த இடத்திலும் ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம். ஆன்மாவினுடைய சிற்சக்தி தான் அங்கேயும் பிரமாணம். முக்தி நிலையிலேயும் ஆன்மாவினுடைய சிற்சக்தி தான் பிரமாணம். நீ சொன்னது போல திருவருள் என்பது வியஞ்சகம். திருவருள் என்பது வியஞ்சகம். முக்தி நிலையில திருவருள் வியஞ்சகம். ஆன்ம சிற்சக்தி தான் அங்கேயும் பிரமாதா. பிரமாதா ஆன்ம சிச்சக்தி பிரமாணம். ஆன்மாதான் பிரமாதா. இந்த மூன்றும் முத்தி நிலையில என்ன ஆகுறது? இதுதான் திரிபுடி ஞானம் என்கிறார். திரிபுடி ஞானம், திரினா என்ன பிச்சாண்டி
திடீர்னு
மூன்று எப்படி இருக்க வேண்டும் முக்கிய நிலையில? ஒன்றுதான் இருக்குமா? எந்த ஒன்று? முத்திநிலை போன பிறகு அதெல்லாம் இப்ப அந்த ஆராய்ச்சி இங்கே வாருங்க. அப்படிங்க ரெண்டாவது பகுதி, இருதிறனால் விளங்கும் அறிவு, அதிலிருந்து பெறப்படுகிற கருத்து என்ன என்று சொல்லுகிறார். இருதிறனால் விளங்கும் அறிவு, எனவே
அசத்தால் அறிவு விளக்கும் வழி,
அறிவு
விளக்கும் வழி,
விளங்கும் வழி, வழினா பொழுது விளங்கும் பொழுது,
விளங்கும் பொழுது தனக்கு வேறாய் நின்று விளங்குவனவாய
விளக்குவனவாகிய தனக்கு வேறாய் நின்று
விளக்குவனவாகிய காட்சி அனுமானம் முறை எனப்படும் அசத்தாகிய பாச ஞானம்
அந்த மூன்று காட்சி அனுமானம்
குறை
மூன்றும் பாச ஞானம்
சத்தம் அறிவு விளக்கும்படி அறிவு விளங்கும்படி அந்நியமின்றி தனக்கு ஆதாரமாய் உடனின்று விளங்கும் சிவஞானமும்
விளக்கம் உடனின்று விளக்கும்
உடனின்று விளக்கும் சிவஞானமும் தனக்கு இயற்பகங்கள் ஆகலாம்.
அதுவரை பாருங்க முதல்ல இருந்து இப்ப இந்த வியஞ்சகத்தை சொல்லுகிறார். வியஞ்சகம் இதற்கு தனக்கு வேறாய் நின்று தனக்குன்னு எதற்கு ஆன்மாறிவுக்கு வேறாய் நின்று விளக்குவனவாகிய காட்சி அனுமானம் உரை எனப்படும் அசத்தாகிய பாசஞானம் மூன்றும் இந்த மூன்றுதான் அளவை என்கிறார்கள் அந்த தர்க்க மதத்தவர். காட்சி அனுமானம் உரை அதாவது இந்திரியங்கள் மனம் முதலிய கருவிகள் நூல்கள் இவைதான் பாச ஞானம். இவற்றாலே உண்டாகிற அறிவு. எனவே இவையே அளவை என்கிறார்கள், பிரமாணம் என்கிறார்கள் தார்க்கிகர். ஆனால் நமக்கு என்ன கருத்து? அந்த மூன்றும் பிரமாணங்கள் அல்ல, ஆனால் நமக்கு அவை வியஞ்சகம். அவை வியஞ்சகங்களை தவிர பிரமாணம் அல்ல. பாசஞானம் மூன்றும் இது கட்டுநிலையில் கட்டுநிலையில் பிறகு சத்தால் அறிவு விளங்கும் வழி அந்நியமின்றி தனக்கு ஆதாரமாய் உடன் நின்று விளக்கும் சிவஞானம் இங்கே விளக்கும் மறுபடியும் பார்க்க மேல இருந்து அசத்தால் அறிவு விளங்கும் வழி அசத்தால் அறிவு விளங்கும் வழி தனக்கு வேறாய் நின்று விளக்குவனவாகிய இந்த இந்திரியங்கள் மனம் முதலிய உட்கருவிகள் இவையெல்லாம் ஆன்மாவுக்கு வேறாக இருந்துதான் விளக்குகின்றன. இவை வேறாக இருந்து விளக்குகிற வியஞ்சகங்கள். வேறாய் நின்று விளக்குவனவாகிய காட்சி அனுமானம் உரையெனப்படும் அசத்தாகிய பாசஞானம் மூன்றும் அது கட்டுநிலை. அடுத்து முத்தி நிலையில சத்தான் அறிவு விளங்கும் வழி அந்நியமின்றி இப்போது முக்தி நிலையில வியஞ்சகம் எது என்று பார்த்தோம். திருவர் அது எப்படி இருக்கிறது? அந்நியமின்றி ஆன்மாவுக்கு அது அந்நியமாக இல்லை. ஆனால் மேலே சொன்ன பிரமாணங்கள் வேறாக இருக்கின்றன. இது அந்நியமின்றி தனக்கு ஆதாரமாய் உடன் நின்று, அந்த ஆன்மாவுக்கு திருவருள் தானே ஆதாரமாக இருக்கிறது, தாங்குகிற ஆதாரம் தனக்கு ஆதாரமாய் உடன் நின்று, எப்போதும் உடனிருந்து விளக்குகிறதே இந்த திருவர், உடனின்று விளக்கும் சிவஞானம் தனக்கு வியஞ்சகங்கள். ஆக ஆன்மாவுக்கு இவையெல்லாம் வியஞ்சகங்கள் தான், இவை அளவைகள் அல்ல. அவையும் பிரமாணம் என்று மற்ற சமயத்தார் சொல்லுகிறார்கள். ஆனால் உபசாரத்தால் அவையும் பிரமாணம் என்று ஒரு வகையிலே கொள்ளப்படும். ஆனால் உண்மையான பிரமாணம் இவை அல்ல. உண்மையான பிரமாணம் இது ஆன்மாவினுடைய அறிவார். பிறகு அடுத்த மூன்றாவது கருத்து,
இரு திறனிலும் அறிவு உள்ளது
எனவே, இரு திறனிலும் உள்ளது அறிவு உள்ளது எனவே,
ஈரிடத்தும் கேடின்றி அசத்தான் விளங்கி, அசத்தை அறிவுளி அசத்தின்பாலும் அது அறிவாய் அழுங்கும் என்பதும்.
எது ஈரிடத்தும், எந்த இரண்டிடத்து? ஈரிடத்தும் சத்தை சார்ந்த போதும் அசத்தை சார்ந்த போது, அந்த இரண்டு நிலையிலும் கட்டு நிலையிலும் முத்தி நிலையிலும் ஈரிடத்தும் கேடின்றி, எதற்கு? ஆன்மா, ஆன்மா கெடுதலின்றி, அசத்தோடு கூடிய போதும் ஆன்மா கெடவில்லை, சத்தாகிய சிவத்தோடு கூடுகிற காலத்திலும் ஆன்மாவுக்கு அழிவில்லை, கேடின்றி அசத்தான் விளங்கி அசத்தை அறிவுளி அசத்தின்பால், அசத்திலே அழுந்தது அசத்தின்பால். பிறகு சத்தான் விளங்கி சத்தை அறிவுளி சத்தின்பால் அது அதுவா அழுந்தும் ஆன்மா. எனவே அது அதுவாகவே அழுந்துதல் என்பது ஆன்மாவினுடைய சிறப்பு, அதுதான் ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு. அது அதுவாய் அழுந்துதல் சார்ந்தவன் வண்ணமாதல் எல்லாம் ஒரு கருத்து தான். அது அதுவாய், ஆக உடம்பை சார்ந்த போது உடம்பாகிய அசத்தை சார்ந்த போது அதுவாகவே இருக்கிறதா? அதுவாகவே இருக்கிறது. முத்தி நிலையிலே சிவத்தை சேர்ந்த போது சிவமாகவே. எனவே ரெண்டு இடத்திலேயும் எது புலப்படாது? ஆன்மா, ஆன்மாவினுடைய தனித்தன்மை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஆன்மாவை தனித்து வைத்து அறிய முடியாது. அசத்தோடு சார்ந்து அறியலாம், சத்தோடு சார்ந்துதான் அறியலாம். எனவே ஆன்மா தன்னை தனித்து அறிய மாட்டாமல் அசத்தோடு கூடியிருக்கிற போது இந்த உடம்பை வைத்துத்தான் ஆன்மா தன்னுடைய இருப்பை அறிகிறது. அதே போல சிவத்தை சார்கிற போது சிவத்தோடு கூடித்தான் தன்னுடைய இருப்பை அறிகிறது. தனித்து அறிய முடியாத மலர்வனம் போல் தொக்கு.
இவ்வாறுகளையே
பிரமாணம் என்னும் என்று கூறுகிற தார்க்கிகர் முதலியோர் மதங்கள் பொருந்தாது, பொருந்தா பொருந்தாமையும்
நிகழும் பிரமிதி வேறுபாடும் அவற்றது இயல்புகளும் ஈண்டு விரிக்கும் பெருமும்.
ஆமா, விரித்தால் நீங்கள் மயக்கம் போட்டு விடுவீர்கள். பெருமும் நல்ல வேளை.
புஷ்பம் மலர்
இந்த அது அறிந்தருவாய் கேட்டு உணர ஆகமம் ஆகமம் எல்லாரிடம் தான் கேட்கணும்.